சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. அத்தியாயம் 10. யவனர்களின் சோலண்டியா கப்பல் வழக்கம் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் ஓசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்வாரத்தில் இருக்கும் பாப்ரிகோன் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. கப்பலின் மாலுமே எபிரஸ் நீண்ட கால கடல் அனுபவம் பெற்றவன். கடற்காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கை தேர்ந்தவன். அதனால்தான் மிகப்பெரிய கப்பலான சோலண்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கப்பலின் பாதுகாப்பு தளபதி த்ரேஷியன் தனி ஒருவனை கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பை கொண்டவன். கடற்கொள்ளையர்களிடம் இருந்து தற்காத்து சோலண்டியாவின் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதற் காரணம். இவனது படை வீரர்களும் அபார திறமை கொண்டவர்கள். பாப்ரிகான் துறைமுகம் சரக்கு வர்த்தகத்தில் முக்கியமானது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கப்பல்கள் பல நாட்கள் இங்கு தங்கி செல்வது வழக்கம். காரணம், இந்த நிலப்பரப்பின் தனித்த அடையாளமாக விளங்கும் யவன இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள். ஒரு சாயலில் யவன தேவதைகளாகவும் மறு சாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள். அவர்களின் படுக்கையை விட்டு கப்பல் மாலுமிகள் அவ்வளவு எளிதில் விலகுவது இல்லை. நீளம் பூத்த கண்களையும் செழித்த கொங்கைகளையும் ஒரு சேர பார்க்கும் எந்த ஆணும் அனைத்த கையை பிரித்து எடுக்க மாட்டான். வேறு வழியே இல்லாமல்தான் எபிரஸ் வெளியேறி கப்பலுக்கு வந்து சேர்வான். ஆனால் த்ரேஷியன் வந்து சேர அதன்பின் ஒரு வாரம் கூட ஆகலாம். உடலை ஒரு மர்ம குகை போல் இருக்கிறது எபிரஸ். வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிகளுக்குள் நுழைந்து கருமஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமையின் வழியே கரை சேர்ந்தேன் என்று சொல்லியபடி கப்பலுக்கு வருவான். அவனை கோபம் கொள்ள முடியாது. ஏன் என்றால் இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி இனிமேல்தான் இருக்கிறது. கச் வளைகுடா ஆழமற்றது மட்டுமல்ல, கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட. எந்த நேரத்திலும் கப்பலின் அடிப்பாகம் நொறுங்கும் ஆபத்து உண்டு. மிக கவனமாக அதை கடந்து சுபாகாரா வந்து சேர வேண்டும். கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்துதான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறது. ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளான மெலிமேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன. இதை கடற்கொள்ளையர்களின் நாடாக யவனர்கள் குறிவைத்துள்ளனர். இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக சவாலான காரியம். இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு தீண்டிசுக்கு வந்துவிடலாம். யவனர்கள் தொண்டியைத்தான் தீண்டிஸ் என்று அழைத்தார்கள். அவர்கள் இந்த நிலப்பரப்புக்கு சம்புத்தீவு அதாவது நாவலந்தீவு என்று பெயர் சூட்டியிருந்தனர். நாவல் மரங்கள் அதிகம் இருக்கும் காரணத்தால் இந்த பெயர். இந்த நிலப்பரப்பு நார்சதுர வடிவில் உள்ளது என்றும் அதில் 65 நதிகளும் 118 நாடுகளும் உள்ளன என்றும் அவர்கள் குறிப்பு எடுத்து வைத்திருந்தனர். இந்த நார்சதுரத்தின் ஒரு முனை திரும்பும் இடமே தொண்டி. இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமாகும். அது மட்டுமல்ல, இந்த நெடும் பயணத்தின் முக்கிய வணிகமே இனிமேல்தான் உள்ளது. நார் சதுரத்தின் முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து முசுரியை அடையும். அதன் பிறகு சற்று பயணித்து மறு திருப்பத்தில் குமரியை அடையும். அங்கு இருந்து கொர்க்கைக்கு செல்லும். பின்னர் புகார் வந்து சேரும். கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும். சோலண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்திற்குள் நுழைந்தது. பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டுவிடும். பாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலை மதிப்பற்ற வணிகத்தை சூழ்கொண்டு வரும் யவன தேவதையைப் போல சோலண்டியா வந்து நிற்கும். கடல் காகங்களின் கரைச்சல் அலையின் சத்தத்தையும் மிஞ்சி கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இறக்க உத்தரவிட்டான். சேரர் குலம் இரு வம்சாவழியாக பிரிந்து நாளாகிவிட்டது. முன்னவன் உதியன் பரம்பரை என்று அழைக்கப்பட்டான். வஞ்சியை தலைநகராக கொண்டு முசுரியை துறைமுகப்பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான். அவனது நாடு குட்ட நாடு என்று அழைக்கப்பட்டது. பின்னவன் அந்துவன் பரம்பரை என்று அழைக்கப்பட்டான். மாந்தையை தலைநகராக கொண்டு தொண்டியை துறைமுகப்பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான். அவனது நாடு கொடநாடு என்று அழைக்கப்பட்டது. இருவரும் சேரனின் வம்ச கொடி தாங்களே என்று உரிமை கொள்வர். ஆனாலும் முன்தலை மூடி வைத்துக் கொள்ளும் உரிமை முன்னவனான உதியன் பரம்பரைக்கு இருந்தது. கடற்கரை மாளிகையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் எபிரஸ். வழக்கம் போல் பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மதுப்புட்டிகளும் இறங்கிக் கொண்டிருந்தன. பதிலுக்கு அந்த துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் உதிரவேங்கை மரத்தின் பட்டைகளும் தான். கூட நாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியது. அதனால் அந்த கடற்கரையில் சில திரளி மர படகுகளே நின்றன. உதிரவேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. அதை யவனர்கள் முக்கியமாக வாங்குவர். இரு பொருட்களை சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வர்த்தக மதிப்பு மிக குறைவுதான். எனவே வேகமாக சரக்கை இறக்கிவிட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வியாபாரிகளும் தீவிரமாக இருப்பர். ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போதுதான் ஏற்றுவர். பொருட்கள் எல்லாம் இறக்கப்பட்டுவிட்ட தகவல் கிடைத்ததும் எபிரஸ் மாளிகையிலிருந்து புறப்பட தயாரானான். அப்போது மாளிகைக்கு வந்தான் கொடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தன். தளபதிக்குரிய உடல் அமைப்பு, அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் ஒருங்கே அமைய பெற்றவன். யவனத்துடனான குடநாட்டு வர்த்தகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக முயல்பவன். அவனோடு இரு வணிகர்களும் வந்திருந்தனர். த்ரேஷியன் தனது கப்பலை நோக்கி வந்தான். அவன் வீரர்கள் தளபதிக்கு உரிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்குள் வரவேற்றார்கள். உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்பது. எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவானே, என் தாமதம் என்று கேட்டான். யாருக்கும் தெரியவில்லை. கூடநாட்டு அழகைகளால் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இல்லையே என்று யோசித்தபடி அவனது மாளிகையை நோக்கி த்ரேஷியன் நடந்து போனான். வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் த்ரேஷியன். ஆச்சரியம் நீங்காத நிலையில் எபிரஸ் உட்கார்ந்து இருந்ததை கண்டான். அவனது எதிர் இருக்கையில் கோளூர் சாத்தனும் வணிகர்கள் இருவரும் உட்கார்ந்து இருந்தனர். நடுவில் இருந்த பலகையின் மேல் தங்கத்தால் ஆன வட்ட தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தன. புகார் சென்று திரும்புவதற்குள் நீங்கள் சேகரித்து வையுங்கள், இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ். கப்பல் நோக்கி அவனும் த்ரேஷியனும் பேசிக் கொண்டே வந்தனர். எபிரஸ் சொன்னான், ஒருவேளை இந்த வியாபாரம் கைகூடினால் தொண்டு துறைமுகம் பிற மூன்று துறைமுகங்களையும் வணிகத்தில் விஞ்சிவிடும். அது மட்டுமல்ல, நாம் தான் யவனத்தின் ஆதி சக்தியுள்ள மந்திர மனிதர்களாக மாறுவோம். கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது. அவன் காத்திருந்த மாளிகையை நோக்கி சென்றான் பாரி. உடன் முடியனும் பெரியவர் தேக்கனும் வந்தனர். சேரகுலத்தின் அந்தவன் பரம்பரையின் மீது மட்டும் சிறு மதிப்பு பரம்பு நாட்டுக்கு உண்டு. அதனால்தான் அவர்கள் அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர். கபிலர் வந்ததால் இவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருந்த நேரம் இது. பாரியின் மனம் பூத்து கனிந்திருந்தது. 60 கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை மட்டுமே மனதின் ஓரத்தில் இருந்தது. அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகிவிடக்கூடியதுதான். மாளிகைக்குள் நுழையும் பாரியின் முக மலர்ச்சியை பார்த்த அமைச்சன் கோளூர் சாத்தன் அக மகிழ்வு கொண்டான். தான் வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது. அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்பாக பரப்பி வைத்திருந்தனர். யவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரச கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது. கண்ணாடியின் மேல் 2 யவன அழகிகளின் உருவங்களை கொண்டே மர வேலைப்பாடுகள் இருந்தன. இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை பிரதிபலிப்பதைப் போல அந்த கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சன் ஆரம்பித்தான், பரம்பின் மன்னரை வணங்குகிறோம். கொடநாட்டு வேந்தன், குடவர்கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான். பாரியின் உதட்டோரம் தொடங்கிய மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது. வந்ததன் நோக்கம் காணிக்கையை ஏற்பதை பற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் பாரி கேள்விக்கு போனது சற்றே ஆச்சரியத்தை கொடுத்தது. அமைச்சன் சொன்னான், குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார். வணிகம் இயற்கைக்கு விரோதமானதே, அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள்? அமைச்சன் எச்சில் விழுங்கினான். வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி. வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும். அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர். வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கின்றோம் என்று சொன்ன பாரி சற்று இடைவிட்டு சொன்னான், எந்த மன்னனின் காலடியிலும் பரம்பின் தட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டது இல்லை என்பதை அறிவீரா? அமைச்சன் அதிர்ச்சி அடைந்தான். பாரி தொடர்ந்தான், இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம். இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார்? கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் அண்ணா? பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமனர்களிடமிருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள். எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை. அதைதானே வணிகமும்?
இல்லை, பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது, வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனித தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது. யவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களுக்கு தயார் செய்வது, இதனினும் கீழ்மை அடைய தூண்டுவது என்று சொன்ன பாரி சற்றே குரல் உயர்த்தி சொன்னான். நான் சொல்வது விளங்கவில்லையா? எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகின்ற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறு யாருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான்?
அமைச்சனின் நாடி நரம்புகள் ஒடுங்கின. நாட்டை ஆள்பவர் நீங்கள், அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொற்கேட்டு பணியாற்றுபவர்கள், தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன்.
நாங்கள் ஆள்பவர்கள் அல்லர், ஆளப்படுகிறவர்கள். இயற்கை எங்களை ஆள்கிறது,
சற்று மௌனத்துக்கு பிறகு அமைச்சன் சொன்னான். உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றான் குட்ட நாட்டு அரசன் உதயன் சேரல். அவனே இப்போது யவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான். அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே. வணிகத்தில் அவனை விஞ்ச குட நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும். உதயன் சேரலை பின்னுக்கு தள்ள முடியும். நாங்கள் பரம்பி நண்பர்கள், என்றும் உங்களுக்கு துணை நிற்போம்.
எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததனால் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வதை ஏற்க மாட்டோம். நட்பின் பொருள் மிக ஆழமானது. உதயன் சேரலை போல வணிகத்தில் நீங்களும் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால்
எவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டார். அப்படி என்றால் எங்களுக்கும் குட்டநாட்டு அரசுக்கும் வேறுபாடு இல்லை என்று கருதுகின்றீர்களா?
உண்டு.
உதயன் சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன், உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன்.
அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம்.
வேறு அடிப்படை காரணங்கள் இல்லை.
புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அமைச்சன் உணர்ந்தான். ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, சொல்ல அனுமதிப்பீர்களா?
என்ன?
உட்கார்ந்த கணத்தில் மூன்று முறை இந்த ரசக்கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களின் கை மீசையை சரிபடுத்திக் கொண்டது. இந்த வேளையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை 300 முறை பார்க்க வைத்திருக்கும். உங்களின் தேவையாக அது மாறும். எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவதுதான் வணிகம். வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோள் உள்ளது. அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை.
இதுவரை நீ எங்களை பார்த்ததில்லை, இப்போது பார்த்துவிட்டாய் அல்லவா?
இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உலகுக்கு சொல். நீ போகலாம்,
சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி. பாரியின் வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்து காத்திருந்தது. மாளிகையின் மூன்றாம் கதவு திறக்க அவன் உள் நுழைந்தான். ஆவலோடு எதிர் நின்று அங்கவை கேட்டாள்.
என்ன தந்தையே, இவ்வளவு நேரம்
என்று.
வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தான்.
அருகில் இருந்த ஆதினி சற்றே பதற்றமாகி பாரியின் முகத்தை பார்த்தாள். அங்கவை அம்மாவின் கரம் பற்றி சொன்னாள். கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே?
ஆம் மகளே, வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது.
என்ன வணிகம் பேச வந்தான்?
அதை நான் கேட்கவில்லையே மகளே.
அதனால்தான் அவன் தப்பிப்போயிருக்கிறான்.
பாரி மாளிகையின் மையத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அவன் அருகில் வந்து அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மடியில் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினாள். பாரி கேட்டான்.
அவளோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே, எதற்காக?
மூவருக்குமே பாரியின் கேள்வி ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது.
என்ன தந்தையே, வந்தவன் உங்களின் மனநிலையை தொந்தரவு செய்வதை போல் எதையும் கேட்டானா?
அப்படி எதுவும் இல்லை மகளே.
எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம், மறைக்க முயலாதீர்கள்.
இவ்வளவு தொலைவு மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது, அவன் பேரவழியும் ஆதாயமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும்.
அதற்காக கவலை கொள்ளாதீர்கள். வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியனும் போயிருக்கின்றான் அல்லவா, நிச்சயமாக அறிந்து வருவான் என்றாள் ஆதினி.
சங்கவை பாரியின் கைகளை இறகுகளால் வருடியபடியே இருந்தாள்.
என்ன மகளே, தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய்?
ஆம் தந்தையே, சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா, அதனால்தான்.
மயில் இறகுதான் வருடுவதற்கு ஏற்றது.
ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னவள் தந்தையின் முகம் பார்த்து சொன்னாள். இது சேவலின் இறகு, ஆனால் கோழியினுடையது.
அப்போதுதான் பாரிக்கு புரிந்தது. ஆ, 60 கோழி கிடைத்து விட்டதா என்று கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாரி. எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது. கோளூர் சாத்தான் குழுவினரோடு முடியனும் பரம்பின் வீரர்கள் சிலரும் வந்து கொண்டிருந்தனர். முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பின் ஒரு பக்கம் வாளும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் கோளூர் சாத்தன். விரியீட்டி, கேடயம், சூரிவாள் என்று எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன. இடுப்பில் கொம்பை கட்டி கொண்டு அலைகின்ற இந்த மலைவாசி கூட்டத்துக்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்று எண்ணமே கோளூர் சாத்தனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. முன்னால் போய்க் கொண்டிருந்த முடியன் கேட்டான், எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள்? கோளூர் சாத்தனின் முகம் மலரத் தொடங்கியது. தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடியிருக்கிறது. அந்த ஆர்வத்தில் தான் கேட்கிறான், அதை ஊதி பெரிதாக்கி விடலாம், இன்று இல்லாவிட்டாலும் நாளை உதவும் என்று எண்ணினான். உடன் வந்த வணிகனை பார்த்து கை அசைத்தான். அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டிருந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்துக் கொடுத்தான். அதை வாங்கிய முடியனின் கை நடுங்கியது. கண்கள் நம்ப மறுத்து அந்த விதையை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தன. உயிரற்ற குரலில் கேட்டான், என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விற்றிருக்க மாட்டான், அவனை என்ன செய்தீர்கள்? கோளூர் சாத்தன் அசட்டு சிரிப்போடு கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் கேள். அத்தி மதுவும் 60 கோழியின் கறியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன. அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்து. பாரி மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை இன்றுதான் சந்திக்கின்றனர். இந்த நாளுக்காகத்தான் அவர்கள் தவியாய் தவித்திருந்தனர். அரண்மனையின் மேல்வட்ட அறையில் இரவு எல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது. வேட்டுவர் பழையனுக்கும் நீலனுக்கும் 60 கோழியின் கறி துண்டு ஆளுக்கு ஒன்று கிடைத்தது. பாரிக்குத்தான் அதுவும் இல்லை. கபிலர் சொன்னார், உன்னோடு சேர்ந்து கள்ள அருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்று நீலன் சொன்னான் என்றார். பெரும் குவளை நிறைய கள்ளினை ஊற்றி அதை நீலனுக்கு கொடுத்தபடி பாரி சொன்னான், உனக்குள் கள் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள்தான் என் வாழ்வின் திருநாள் என்று. நீலன் மெய்சிலிருந்து நின்றான். பெரியவர் தேக்கன் சொன்னார், கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தானடா கள் கொடுத்தான். எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர். ஆ, முடியன் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டான் பாரி. பரம்பு நாட்டின் வட எல்லையில் குட நாட்டுக்கு உள் நுழையும் இடத்தில் தோளில் இருந்து பொங்கும் குருதியை மறுகையால் பொத்தியவாறு கதறிக்கொண்டே ஓடினர் கோளூர் சாத்தனும் இரு வணிகர்களும். அங்கு இருந்த பனை மரத்தில் வெட்டப்பட்ட மூவரின் கைகளையும் தொங்கிவிட்டு கொண்டிருந்தான் முடியன்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.